ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது அபரோக்ஷ அனுபூதி என்ற பாடத்திட்டம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இதிலே கடந்த வகுப்புகள் மூலமாக 45 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம 46வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். இப்ப இந்த அபரோக்ஷ அனுபூதியில கடந்த 45வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கு இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அது அந்த தூய அறிவாகிய ஆத்மா இறைவன் பிரம்மம் என்பதை புரிந்து கொண்டோம். அப்ப அந்த பிரம்மத்திற்கு வேறாக இங்கு இருப்பதெல்லாம் அந்த பிரம்மத்தினுடைய மாயா சக்தி. இதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய சாராம்சமாக பார்க்கிறோம். மற்றபடி துவைதிகள் சொல்வது போல பரமன் ஒருத்தன் தனியாக இருக்கிறான், ஜீவர்கள் நாம் தனியாக இருக்கின்றோம், அப்போ நம்ம இவர்களெல்லாம் வழி நடத்துகிறார் அப்படின்லாம் நம்ம எந்த ஒரு குழப்பமும் இங்கே அடைய வேண்டியதில்லை. ஏன்னா ஒன்றே ஒரு வஸ்து மட்டும்தான் இருக்குது, அந்த தூய அறிவு மட்டும்தான் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் தான் ஆத்மா பிரம்மம். அது இருப்பதனால இந்த உலகம் இருப்பது போல தெரிகிறது. இது வந்து அதனுடைய மாயா சக்தி. அப்போ அந்த மாயா சக்தியில தான் இப்போ இங்கே எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இயக்கம்ங்கிறது உண்மையா இருக்கான்னா இல்லை, மனம் கற்பித்து கொண்டவைகள் இவைகளெல்லாம். அப்போ இது எப்படிங்க நமக்கு புரியும், இதை நம்மளால ஏற்றுக்க முடியலையே, நாம வந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம், இதை எப்படிங்க நீங்கள் வந்து கற்பனைங்கிறீங்க, மாயைங்கிறீங்க, மித்தியாங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இதே சாஸ்திரம் விளக்கம் கொடுத்தது. ஏற்கனவே என்ன விளக்கம் கொடுத்தது, இப்போ நீங்கள் கனவுல ஒரு உலகத்தை படைச்சு அங்கே எல்லாமே அனுபவிக்கிறீங்களே, அப்போ அந்த நிலை வந்து எப்படி உங்களுக்கு உண்மை இல்லைன்னு எப்போ தெரிஞ்சது, இந்த விழிப்பு நிலைக்கு வந்தப்போ தான். விழிப்பு நிலைக்கு வருவதற்கு முன்னாடி அந்த கனவு உலகம் நமக்கு உண்மையாக இருப்பது போலேயே இருந்தது, அதில் நடக்கின்ற சம்பவங்கள் பூரா நமக்கே நடக்கிற மாதிரி இருந்தது, புலி துரத்துனா பயந்துக்கிட்டு ஓடி வந்தோம். இது மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கனவு விஷயங்கள்ல அப்படியே இன்வால்மெண்ட்டோட அதில் ஈடுபட்டு அந்த கனவு உண்மை மாதிரி நம்ம அனுபவிக்கிறோம், அது கனவு நிலையில நடக்கக்கூடிய ஒரு அனுபவமா நமக்கு இருக்கு. ஆனால் அந்த கனவு நிலை அனுபவங்கள் அப்போதைக்கு நமக்கு உண்மையாக இருந்தாலும், அது இந்த நனவு உலகத்துக்கு வந்த பிறகுதான் அது கனவு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியுதோ, அது மாதிரி இந்த நனவு உலகமும் ஒரு கனவு உலகம்தான் எப்போ தெரியும், மரணத்துக்கு பின்னாடி தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுறது, இப்போ ஏதாவது நனவு உலகத்தில் வந்து அது கனவு உலகம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ நாம் எதற்காக வந்திருக்கிறோம், இந்த பிறப்பின் நோக்கம் என்ன, இப்போ இங்கே தோன்றி மறையக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு விசாரணை நம்ம இந்த சாஸ்திரத்தின் வாயிலாக மேற்கொள்ளும் போது தான் நாம் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கையாவது நம்ம தீர்மானித்து தேர்ந்தெடுத்து அதில் நம்ம பயணம் பண்ண முடியுது. ஆனால் மரணத்துக்கு பின்னாடி நமக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது, எந்த இலக்கை தேர்ந்தெடுப்பதுங்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது. அப்போ நம்ம உடம்பை விட்டுட்டு போகும்போது என்ன மாதிரி என்ன அலைகளை எடுத்துக்கிட்டு போகிறோமோ அதற்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி நமக்கு உண்டு, அடுத்த பிறவி. அப்போ அந்த பிறவியில் நம்ம எப்படி பிறக்கிறோம், எந்த மாதிரி உடல்ல வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் வந்து மனதனுடைய பிறழ்வு, மனதனுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் இங்க எல்லாமே இயங்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த மனோசக்தியை தான் நம்ம இங்க என்ன ஏது என்ன விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அப்ப அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது, இந்த உலகம் வந்து மாயா மித்தியா, இங்க இருப்பது ஒன்றே ஒன்று தான், அந்த தூய அறிவு தான், ஆன்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்னா, யுக்திபூர்வமாக விசாரித்து தான் தெரிந்து கொள்ள முடியும். எப்படி அனுபவம்னு ஒன்று வேணும் இல்லையா, எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் மூலமாக விசாரணை பண்ணி அதனுடைய அனுபவங்களை நம்ம உண்டாக்கி பார்த்தா தான் அது எந்த அளவுக்கு உண்மை சத்தியம் நமக்கு தெரியும். அப்போ அதற்கேற்ற ஒரு பிரத்யேக உடலாகத்தான் இந்த மனித உடலும், பிரத்யேக மனமாகத்தான் இந்த மனித மனமும் பார்க்கப்படுது. வேற எந்த ஜீவராசிக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, வேற எந்த பிறவியில நம்ம பிறந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அப்ப மனித பிறவியில மட்டும்தான் ஆறாம் அறிவாகிய பகுத்தறிவு தன்மையை வைத்துக் கொண்டு நாம் நன்மை தீமைகளை விசாரித்து இது போன்ற ஞானங்களை அடைந்து அந்த விவேகத்தினாலே நாம் வைராக்கியத்தை அடைய வேண்டும் என்பதாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப இந்த 46வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு அதையும் பார்த்துடலாம். பகதா மித்யா சர்வமாத்மேதி சாசனாத் இதி நாத்தியே பரே தத்வே வேதஸ்யாவசரஹ குதஹ இந்த 46வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இங்கு இந்த பிரபஞ்சமாக வியாபித்து இருப்பது, வியாபிக்கப்படுவது என்ற அத்தனையும் ஜகத்து என்கின்ற ஒரு விஷயம் மித்யா என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும். ஏன்னா இங்க இந்த வியாபகம் இவ்வாறு விரிந்து காணப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் ஒரு மித்யா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த உலகம் ஒரு மித்யா. மித்யா என்றால் தோன்றி மறைவது, இருப்பது போல இருக்கின்றது ஆனால் இல்லை அப்படின்னு நாம் புரிந்துக்கணும். இதுக்கு இன்னொரு பெயர் தான் மாயை. ஏன்னா இருப்பது போல இருக்க அப்புறம் காணாம போயிடுது, அப்போ இது நிலையற்றது அப்படிங்கிறத மித்யா மாயா அப்படிங்கிற பேர்ல நம்ம சொல்றோம். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்கு பிரபஞ்சமாக வியாபிப்பதும் வியாபிக்கப்படுவதும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், மித்யா என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்படி இது இந்த மாதிரி வியாபிக்குது, மனோவியாபகம் தான், மனசு தான் இந்த மாதிரி வியாபிக்க செய்யுது. அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக ஆழமான பாடம். ஏன்னா இப்போ நம்மளால இந்த விஷயம் வந்து மனசு தான் விரிய வைக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. காரணம் என்னன்னா நம்ம எல்லாமே லைவ்ல பார்த்து பழகிட்டோம். அது எப்படிங்க மனசு தான் இதை விரிக்குதுன்னு சொல்றீங்க, அது என்னால் ஏற்றுக்க முடியலங்கிறத மனசு மீண்டும் மீண்டும் சொல்லும். அப்போ அந்த மனசுக்கு அந்த புரிதல் இல்லாதனால அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், அந்த மனதிற்கு ஒரு சரியான புரிதலை கொடுக்க வேண்டும். அந்த புரிதலை கொடுப்பதற்காகத்தான் இப்போ இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம். அப்படி நம்ம இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து அந்த சரியான புரிதலை கொடுக்கும்போது அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, இங்க எல்லாமே ஆத்மா தான், ஆத்மாவுக்கு வேறாக எதுவுமே இல்லை என்பதாக சொல்லுது. அப்ப அந்த நிலையை நம்ம புரிந்து கொள்ளும் போது அப்ப இதுவே நம்ம இறுதியாக அடைய வேண்டிய உயர்ந்த அறிவாகவும் இருக்கின்றது. இந்த அறிவை அடைந்த பிறகு அங்கு இருமைக்கு இடமே இல்லை என்பதாக இங்கு சுட்டி காட்டுது. அப்ப அதை நம்ம நல்ல ஆழமா இங்க உள்வாங்கிக்கணும். நம்முடைய மனம் வந்து இருமைகளால் சூழப்பட்டு சிக்கிக் கொண்டிருக்கின்றது. அதை நம்ம நன்கு உள்வாங்கி கொண்டு இங்கு வியாபிப்பது வியாபிக்கப்படுவது அப்படிங்கிற விஷயம் மனோவியாபகம் தான் என்பதாக நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அது வந்து இந்த 46வது ஸ்லோகத்தில் இதை சொல்லுகிறது. இப்போ வந்து 47வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ருத்யா நிவாரிதம் நூனம் ஞானாத்வம் ஸ்வமுக்கேன ஹி கதம் பாசோ பவேதன்ய திதே சாத்வய காரணி. இங்க என்ன சொல்லுது இந்த 47வது ஸ்லோகம், இந்த உபனிஷத்து கூறுகின்ற உபதேசத்தினாலே நேரிடையாக இருமைகளானது சந்தேகமில்லாமல் உறுதியாக நீக்கப்பட்டு விடுகிறது. எப்படி ஆத்மாவை தவிர வேறொன்று இங்கு விளங்கி கொண்டிருக்க முடியாதோ, அதை உறுதியாக ஆழமாக நம்முடைய அத்வைத சித்தாந்தம் உபதேசிக்கின்றதோ, அந்த அடிப்படையிலே இங்கு ஆத்மாவிற்கு வேறாக இந்த உபனிஷத் உபதேசத்தினால் இருமைகளானது சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நீக்கப்பட்டுள்ளது என்பதாக இந்த 47வது மந்திரத்திலே சுட்டிக்காட்டுது. அப்போ இப்போ நம்ம இந்த பாடத்திட்டங்களை படித்து கொண்டே வரும்போது நம்ம இந்த வேதாந்த பாடத்திட்டங்கள்ல நிறைய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். உபனிஷத்துகள் எடுத்து படிக்கிறோம், அந்த உபனிஷத் ரிஷி என்ன சொல்றாருங்கிறதையும் கேட்குறோம். ஒவ்வொரு உபனிஷத்திரிசியும் ஒவ்வொரு உபனிஷத்தை வெளியிட்டு இருந்தாலும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தன்மையில நமக்கு விளக்கம் கொடுக்குது. அப்ப இந்த எல்லா உபனிஷத்துக்கும் நமக்கு என்ன சொல்ல வருது, இருப்பது ஒன்றே, அது அந்த தூய அறிவு மட்டுமே என்பதாக நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ அந்த தூய அறிவுக்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்படி இருப்பதாக தோன்றுவது மனதின் கற்பிதம் அப்படின்னு சொல்லுது. அதுதான் மனதின் கற்பிதத்தினால மனம் இருமைகளால் சூழப்பட்டு தனக்கு வேறாக இன்னொன்று இருப்பதாக பாவித்துக் கொள்கிறது. அப்போ அந்த இருமைகள் தான் இங்கே நம்ம நீக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனதில் வந்து இருமைகள் எப்பவுமே இருக்கும். ஏன்னா மனம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலே அங்கே இருமைகள் வந்துடும். இருமைகள்ங்கிறது என்ன, நல்லது கெட்டது சரி தவறு இது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய மனதிற்குள்ள கேள்விகளும் அந்த அதுக்கு உண்டான விளக்கங்களும் மனசே கொடுத்துக்கும். மனசே ஒரு கேள்வி எழுப்பும், மனசே ஒரு விடையை கொடுக்கும். அது மாதிரி மனமே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்து இருமைகளை கற்பித்துக் கொள்கிறது. அப்போ அந்த இருமைகளுடைய அடிப்படையில் தான் இங்கே மனம் வந்து பலவாறாக பிறழுது. அதாவது இஷ்டத்துக்கு அது காரியத்தை செய்கிறதுக்காக துடிக்குது. அப்போ நாம் இந்த மாதிரி பாடத்திட்டங்களில் வந்து இந்த ஆத்ம ஞான விஷயங்கள் நன்றாக உள்வாங்கும் பொழுது இங்கே சாஸ்திரம் சொல்ல வர்ற ஒரே விஷயம், ஆன்மாவை தவிர வேறு ஒன்றும் இங்கு கிடையாது, அப்போ அந்த ஆத்மாவே எல்லாமாக விளங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு நமக்கு புரிய வைக்குது. எப்படி புரிய வைக்குது, அந்த ஆத்மா அது தானாக வந்து இந்த உடம்பு எடுத்து இங்கே வர்றதும் கிடையாது, அல்லது ஆத்மாவே இந்த உலகமாக மாறிவிட்டதான்னா அதுவும் கிடையாது. அப்ப எப்படிதான் இந்த உலகம் உண்டாகுது அப்படின்னா, ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்துல ஆத்மாவினுடைய மாயா சக்தியாக இந்த பிரபஞ்சம் விரிகிறது. அந்த மாயா சக்தி, மாயா சக்தி அப்படின்னு சொல்றமே அது என்ன அப்படின்னு பார்த்தா, அதுதான் மனோசக்தி. அது அந்த ஆத்மாவிட்ட வந்து வெளிப்படுகின்ற ஒரு மனோசக்தி தான் இந்த மாயா சக்தியாக பார்க்கப்படுது. அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்டுன்னு சொல்றோம். ஆத்மாவினுடைய மைண்டை தான் நம்ம காஸ்மிக் மைண்டுன்னு சொல்றோம். அந்த காஸ்மிக் மைண்டை தான் சாஸ்திரம் எப்படி பிரிக்குது, ரெண்டா பிரிக்குது, சமஷ்டி விஎஸ்டி அப்படின்ட்டு. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த பரமனின் காஸ்மிக் மைண்டா, அந்த எல்லையற்ற பேரறிவா, அந்த மாயா சக்தியாக, மனோசக்தியாக பார்க்குது. அதெல்லாம் நம்மள மாதிரி தனித்தனி மனம் வந்து பிரித்து கொள்வது, தனியான ஒரு விஎஸ்டி மனமாக மாறி, இது நான், இன்னார், இன்ன ஜாதி, இன்ன தொழில், இன்ன படிப்பு, இன்ன பதவி அப்படின்னு அபிமானித்துக் கொள்வது ஒரு தனித்த மனமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த தனித்த மனம் எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்தா, நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் இந்த தனித்த மனம் உண்டாகுது. அப்படி உண்டாகக்கூடிய தனித்த மனம் தன்னை ஒரு பவுண்டரிக்குள்ள வச்சுக்குது, தன்னை இன்னார் என்று பாவித்துக் கொள்கிறது. அந்த பவுண்டரிக்குள்ள இருந்து வெளியே வர மறுக்குது. அப்ப நான் இன்னாருடைய மகன், நான் இன்ன ஜாதி, இன்ன பதவி அப்படின்னு ஒரு விஷயத்தை உள்வாங்கி வச்சுக்கிச்சுன்னா அதுல இருந்து வெளியே வரமாட்டேங்குது. ஏன்னா அதுதான் அதுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பவுண்டரிக்குள்ளதான் இருக்க விரும்புது, சேஃப்டியை பார்க்குது, ஒரு சேஃப் ஜோன்ல இருக்க விரும்புது, அதுலேருந்து வெளியே போக மனசு விருப்பப்பட மாட்டேங்குது. அப்போ இங்கே வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதுதான் மனதினுடைய அஜ்ஞானம், அறியாமை அப்படின்னு சுட்டி காட்டுது. மனம் இந்த மாதிரி ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களில் போய் சிக்கிக்கொண்டு இருமைகளால் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ இப்போ நம்ம இதிலிருந்து வெளியே வரணும்னா அதுக்கு என்ன வழி, இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களையும் உபநிஷதங்களையும் நம்ம படிக்கும்போது தான் அவைகளுடைய உபதேசத்தினாலே நம்முடைய இருமைகளானது நீக்கப்படுகிறது என்பது தான் இந்த 47வது ஸ்லோகத்துல சுட்டி காட்டுது. அப்ப நம்ம இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்தால்தான் நம்ம எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய மனதினுடைய இருமைகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு புரிய வரும். அதுதான் இந்த 47வது ஸ்லோகத்தினுடைய விளக்கமாகவும் பார்க்கப்படுது. அடுத்தது 48வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். தோசோ அபி விகிதா ஸ்ருத்யா மிருத்யோர் மிருத்யும் ச கச்சதி இக பசியதி நானாத்மம் மாயையா வஞ்சிதோ நரக. இப்போ இந்த 48வது ஸ்லோகம், நம்முடைய மனம் வந்து இந்த உலகத்தை சத்தியம் என்று நினைப்பதிலே குறை இருக்கிறது என்பதாக உபநிஷத் சுட்டி காட்டுகிறது. ஏன்னா நம்முடைய மனசு வந்து இந்த உலகத்தை சத்தியம், உண்மை என்பதாக பாவித்துக் கொள்கிறது. அது தவறு, அதில் குறை இருக்கிறது என்று உபநிஷத் சொல்லுது. இப்படி புரியாமல் இந்த உலகத்தை சத்தியமாக உண்மையாக நினைக்கின்றவன் மரணத்திலிருந்து மரணத்துக்கு செல்கின்ற சம்சாரம் என்கின்ற துயரத்தை குற்றமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க வந்து எதை குற்றம் அப்படின்னு பார்த்தா, இந்த சம்சாரம் தான் இங்க குற்றம். நாம இந்த புரியாம இருக்கிறதுனால, இந்த உலகம் உண்மை சத்தியம் என்பதாக நாம நினைத்துக் கொள்வதனால இப்போ இந்த மனதிற்கு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இருமைகளால் சூழப்பட்ட மனம், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு வேறாக இறைவன் இருக்கிறான், இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு பலவிதமான கற்பனைகளில் வாழுகின்ற மனதிற்கு இருமைகள் சூழ்ந்து இருக்கிறது. அப்போ அந்த இருமைகள் இருக்கின்ற மனம் எப்படி நடக்குது, மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கின்ற சம்சாரம் என்கின்ற துயரத்தை குற்றமாக அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்போ இங்க சம்சாரம்னா என்ன, பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயம், அதை தான் சம்சாரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சம்சாரம்ங்கிற வார்த்தைக்கு சாஸ்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, பிறப்பு இறப்புங்கிற பந்தத்தில் சிக்கி கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. அப்போ மனசு இதில் தான் சிக்கிக்கிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணுது, நான் இன்னார் இப்படிப்பட்டவன், எனக்கு இந்த உடல் தான் நான் அப்படிங்கிற அபிமானமெல்லாம் நமக்குள்ள உண்டாகி, மரணம் அடையும் போது கூட நான் மரணம் அடைகிறேன், இந்தந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு போகிறேன், என் பொண்டாட்டி விட்டு போகிறேன், என் சொத்தை விட்டு போகிறேன், என் குழந்தைகளை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா, ஏதோ மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களோட அடிப்படையில் கற்பனை பண்ணுக்குது இல்லையா மனசு. அப்போ பயப்படுது, மரணத்தை கண்டு பயப்படுது. அந்த மரணத்தை கண்டு இது என்னடா இப்படி ஆயிடுமோ, நம்ம இறந்து போயிடுவோமோ அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிருது. இது மாதிரி மனம் பல துயரங்களுக்கு ஆளாகிறது இல்லையா. அந்த சம்சாரம் வந்து என்ன காரணத்தினால உண்டாகுதுன்னா, இந்த உலகம் உண்மை என்று நினைப்பதினாலே, மனசு வந்து இந்த உலகத்தை உண்மை என்று நினைப்பதினாலே அது போன்ற பிரச்சனைக்கு மனம் ஆட்படுகின்றது. இதுக்கு என்ன காரணம், யாரெல்லாம் இங்க இந்த இருமைகளை இவ்வாறு பார்க்கிறார்களோ அவர்கள் இந்த சம்சாரத்திலே தான் இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது மாதிரி இந்த பிறப்பு இறப்புங்கிற விஷயம் தான் இருமைகள். நான் பிறக்கிறேன், நான் இறக்கிறேன் அப்படின்ட்டு இந்த உடல் மேல் இருக்கிற அபிமானம், இந்த உலகத்தின் மீது இருக்கின்ற அபிமானத்தினால நம்ம பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறத சொல்லி என்ன சொல்லுதுன்னா, அந்த உரிமைகளை எல்லாம் யார் சிக்கி கொண்டிருக்கின்றார்களோ, அந்த உரிமைகளை எல்லாம் யார் பார்க்கின்றார்களோ, அவர்கள் இந்த சம்சாரத்திலேயே தான் இருந்து கொண்டிருப்பார்கள். மாயையினால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இத்தகைய மனிதர்கள் இந்த உலகத்தை சத்தியமாகத்தான் நினைக்கின்றார்கள் என்பதாக இந்த 48வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டப்படுது. இக பஷ்யதி நானாத்மம் மாயையா வஞ்சித்தோ நரக, அதாவது மனிதனை நரனை இந்த மாயையானது ஏமாற்றி விடுகிறது, அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த உலகத்தை உண்மையாக இருப்பதாக பாவித்துக் கொள்கிறான், மனதளவிலே இதை உண்மை என்பதாக ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக இந்த 48வது ஸ்லோகத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இதை நன்றாக புரிந்து கொண்டு இந்த உரிமைகளற்ற நிலையிலே அந்த ஏக அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு நம்ம வர வேண்டும். அந்த புரிதலுக்கு நம்ம வரும்போது தான் நம்ம மனதனுடைய உரிமைகள் எல்லாம் நீங்கும். அப்ப நாம் அந்த ஏக அறிவாக பிரகாசிக்கும் போது தான் இங்கு இந்த உலகம் என்பது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு புரிய வரும். அப்படி புரிய வரும்போது நம்ம இந்த உலகத்தினால பாதிக்கப்பட மாட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு திரைப்படம், எப்படி ஒரு வெள்ளை திரையின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வெள்ளை திரையில வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அந்த படத்துல என்ன சீன் வேணா வரட்டுமே, ஒரு குண்டு வெடிக்கிற மாதிரி சீன் வரட்டும், ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி ஒரு சீன் வரட்டும், அந்த திரை அதனால பாதிக்கப்படுமான்னா பாதிக்கப்படாது. திரை தன்னில் தானாய் தனித்துவமாய் தன்மயமாய் அந்த திரை இருந்து கொண்டே இருக்கும். அந்த திரையின் மேல என்ன படம் வேணா ஓடலாம், ஆனா அந்த படத்தினால அது பாதிக்கப்படாது. குண்டு வெடிக்குது, நெருப்பு பத்தி எரியுது அப்படிங்கிறதுனால அந்த திரை ஏதாவது நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு போயிடுமா? எரிஞ்சு போகாது. அப்புறம் அதே சீனில் படத்தில் அடுத்தது ஒரு பயங்கரமான மழை பெய்கிற மாதிரி, பயங்கர காற்று, சூறாவளி காற்று, மழை பெய்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அப்போ அந்த ஸ்க்ரீன் வந்து பறந்து போயிடுமா காற்றுல, இல்லை தண்ணியில் நனைஞ்சு போயிடுமா? எதுலேயுமே பாதிக்கப்படாமல் அந்த வெள்ளைத்திரை தண்ணில் தானாய் தனித்துவமாய் தன்மயமாய் இருந்து கொண்டிருக்கும். அப்போ அந்த வெள்ளைத்திரை தான் இங்கே ஆன்மா, அதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும். அந்த வெள்ளைத்திரை போல் இங்கே ஆன்மா, அந்த தூய அறிவு அவ்வளவு தூய்மையா இருக்குது, எந்த களங்கமும் இல்லாமல் அவ்வளவு தூய்மையா இருக்கு. ஆனால் அதன் மீது எப்படி இந்த களங்கமெல்லாம் வந்துச்சு, படமெல்லாம் எப்படி ஓடுது, அது மனம் ஏற்றி வைத்து கொண்ட கற்பிதம் அப்படின்னு நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நாம இந்த உரிமைகள் இருந்து வெளியே வந்துடுவோம். அப்படி வெளியே வந்தா தான் நாம இந்த சம்சார சாகரத்திலிருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா நம்ம இதை சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாக்கி சீரழிந்து கொண்டே இருப்போம், மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த பிறவி சக்கரத்தில் நம்ம சுத்தக்கூடாதுங்கிறது தான் நிறைய மகான்கள் நமக்கு வலியுறுத்திக்கிட்டே வராங்க. திருவள்ளுவரும் அழகாக சொல்றாரு இல்லையா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. அப்போ இந்த பிறவிங்கிற ஒரு பெருங்கடலை எப்படி நீந்தி கடக்க முடியும்? அப்படி நீந்து கடந்தால் தான் நம்ம பிறவா பெருநிலைக்கு போக முடியும். ஆனால் நீந்த தெரியாதவங்க என்ன ஆயிடுவாங்க, இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்றாரு. நீந்த முடியாதவர்கள் அந்த தூய அறிவை அடைய மாட்டார்கள் அப்படின்னு சுட்டிக்காட்டுறார் திருவள்ளுவர். அப்போ இங்கே பெரும்பாலும் மகான்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் ஆழமாக அவங்க நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நாம் தான் அதை அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு ஸ்கிப் பண்ணி போய்க்கிறோம், புரிய மாட்டேங்குது நமக்கு. அதுதான் காரணம், அந்த புரிதல் நமக்கு வரணும் அப்படின்னா அந்த மனம் வந்து அந்த உயர் பரிமாண தன்மைக்கு வரணுங்கிறது தான் இங்கே நம்ம இந்த பாடத்திட்டங்கள் மூலமாக எல்லாருக்குமே சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம பாடம் எடுக்கும்போது ஏன் இங்கே வர்றவங்களுக்கு வந்து புத்திசாலித்தனம் தேவைப்படுது, புரிதல் தேவைப்படுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சாஸ்திரமாக அதை எதிர்பார்க்குது. அதுதான் விவேகம் வைராக்கியம்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடுச்சு. விவேகம் இருக்கணும், வைராக்கியம் வரணும், இதெல்லாம் வந்தால் தான் நீங்கள் இந்த பாடத்திட்டத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஏன் சொல்லுதுன்னா, புரிதல் இல்லாமல் ஏதோ படம் பார்க்குற மாதிரி இங்கே வந்து நம்ம பாடத்தை கேட்டு போனால் பிரயோஜனப்படாதுங்கிறத தான் சாஸ்திரம் சொல்லுது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த உலகம் வந்து சத்தியமாக நினைப்பதில் குறை இருக்குதுன்னு சொல்லுது. அதை வந்து உபநிஷத்தை எடுத்து கூறுது, நிறைய உபநிஷதங்கள் இதை தான் எடுத்து நமக்கு சொல்லுது. அந்த உபநிஷத்தை சொல்கிறத புரிஞ்சிக்காம இந்த உலகத்தை உண்மையாக நினைத்து கொண்டிருக்கின்றவன் என்ன பண்ணுறான், மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கின்ற சம்சாரம் என்கின்ற துயரத்தை அடைகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுது. அப்போ அந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சாரமாகிய உரிமைகளை யார் பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இந்த சம்சாரத்தை விட்டு வெளியே வரமாட்டார்கள், அவர்கள் இதிலேயே சிக்கி கொண்டிருப்பார்கள்ங்கிறது சுட்டி காட்டுது. அப்போ இவர்கள் எப்படி மாட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், மாயையினால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தை சத்தியமாகத்தான் பார்க்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம இதை நல்லா மனதில் உள்வாங்கும் போது இங்கே மாயைங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்முடைய சாஸ்திரம் அதை விளக்குது. எப்படி விளக்குது, தூய அறிவாகிய பிரம்மம் மட்டுமே இருக்கிறது. அந்த பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட மாயா சக்தி தான் இங்க வந்து உலகமாக பரிணமித்திருக்குது. அப்படி அந்த உலகமாக பரிணமித்ததை தான் நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். வேதாந்த சாஸ்திரத்துல அதை ஈஸ்வரன் என்பதாக நம்ம சொல்றோம். அப்போ அந்த ஈஸ்வரன் தான் இங்க காஸ்மிக் மைண்டா இருக்கிறான், பிரபஞ்ச மனமாக இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த காஸ்மிக் மைண்டினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஹோல் யூனிவர்சல் அப்படின்ற ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அப்படிங்கும் போது, அப்ப அதுல நானு நீங்க மற்ற ஜீவராசிகள் எல்லாம் ஒரு தனித்தனி மனமாக இருந்து இயங்குவதற்கு காரணம் அந்த காஸ்மிக் மைண்டினுடைய அதிஷ்டானத்துல தான் இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சு பார்க்கும்போது இங்க இந்த மனம் என்பதே ஒரு மாயை தான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நம்ம தேவையற்ற விசேஷ சுகங்களுக்குள்ள போய் மூக்க நுழைக்காம நம்ம அந்த தூய அறிவு தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவு நிலையிலிருந்து இந்த உலகத்தை வெறும் வெற்று பார்வை பார்க்கலாம், சாட்சியா பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது நம்ம இதனால பாதிக்கப்பட மாட்டோம். அதைத்தான் இங்க சாஸ்திரம் வலியுறுத்துது, அந்த நிலைக்கு வந்துருங்க, அதுதான் உண்மை, அந்த பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், இந்த ஜகத்து வந்து மித்தியா அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த ஜகத்தை சத்தியமாக நினைக்கின்றவர்கள் மாயையினால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு இந்த 48வது ஸ்லோகம் தெளிவுபடுத்துது. அடுத்தது 49வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். பிரம்மணகா சர்வ பூதானி ஜாயந்தே பரமாத்மனகா தஸ்மா தேதானி பிரம்மைவ பவன் தீத்யவ தாரையே. அதாவது பரமாத்மாவான பிரம்மத்திடமிருந்து தான் எல்லாமே தோன்றி இருக்கிறது. இங்கு படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அந்த பரமாத்மாவிடமிருந்து தான் வெளிப்பட்டிருக்கின்றது. இந்த அனைத்து உலகத்திற்கும் அந்த பிரம்மமே உபாதான காரணமாக இருப்பதால் அவைகள் அனைத்தும் பிரம்மமாகவே இருக்கிறது என்று மனதில் உறுதியாக நினைக்க வேண்டும் என்பதாக இந்த 49வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்போ இந்த 49வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு ஆதிசங்கரர் அப்படின்னு பார்த்தா, இங்கு இந்த உலகம் தோன்றுவதற்கான உபாதான காரணம் பிரம்மம் தான். அந்த பிரம்மம் இருப்பதனால்தான் இந்த உலகம் தெரியுது. இதுக்குத்தான் நம்ம ஏற்கனவே இந்த உபாதான காரணம்னா என்ன, நிமித்த காரணம்னா என்ன அப்படின்னு கடந்த பாடத்துல தெளிவுபடுத்திக்கிட்டோம். இங்க வந்து மீண்டும் அந்த குழப்பத்துக்கு வரக்கூடாது. இப்ப உபாதான காரணம் மண் அப்படின்னா அந்த மண்ணில இருந்து பானை வந்திருக்கு. அப்போ பானை வருவதற்கு எது ஆதாரமாக இருக்குன்னா மண்ணு தான் ஆதாரமாக இருக்கு. அப்போ மண்ணு தான் உபாதான காரணம். அது மாதிரி இப்ப இந்த உலகம் தோன்றுவதற்கு எது உபாதான காரணம்னா பிரம்மம் தான் உபாதான காரணம். அப்போ நாம அந்த பானையோட இந்த உலகத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா, அந்த பானையை படைப்பதற்காக ஒரு குயவன் இருந்தான் இல்லையா, அந்த குயவன் வந்து இங்க நிமித்த காரணமாக சாஸ்திரம் சொல்லிச்சு. அவன் நிமித்தம் இந்த பானை உண்டாயிருந்தது. ஆனா அந்த பானை உண்டாவதற்கான உபாதான காரணமாக மண் இருந்தது. அந்த நிலைப்பாடு அங்க அப்படி முடியுது. இங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இங்க பரமாத்மா மட்டும்தான் குயவனே, அவனுக்கு வேறாக எதுவுமே கிடையாது. அப்ப உபாதான காரணமும் அவனே, நிமித்த காரணமும் அவனே. பரமாத்மாவே உபாதான காரணமாகவும் இருக்கின்றது, பரமாத்மாவே நிமித்த காரணமாகவும் இருக்கின்றது. அப்போ இரண்டுமே ஒன்றாகவே இருப்பதினால இங்கு பிரித்து பார்க்க முடியாது. உபாதான காரணம் ஒன்று இருக்கிறது, அதை கொண்டு வந்து படைப்பதற்காக இன்னொரு நிமித்த காரணம் ஒன்று உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் நிமித்த காரணம் இங்கு இல்லைன்னு சொல்றோம்னா, இப்ப நியாயம் வைசேசிகம் என்ன சொல்லுதுன்னா, ஈஸ்வரனை வந்து நிமித்த காரணமா வச்சுக்குது. நியாயமும் வைசேசிகமும் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் நிமித்த காரணம், அவன் நிமித்தம் தான் இந்த உலகம் இருக்கிறதுன்னு சொல்லுது. நம்முடைய சனாதன தர்மத்துல வந்து இந்த வேதாந்த சாஸ்திரம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை ஒப்புக்கொள்வதில்லை. ஏன் அப்படின்னா, நிமித்த காரணமாக இன்னொன்று இருக்குன்னு சொல்லிட்டாலே அங்க பரமனுக்கு தரக்குறைவாகிவிடும், பரமனுக்கு மரியாதை குறைவாகிவிடும். ஏன்னா பரமனுக்கு வேறாக இன்னொன்று வந்தா நாளைக்கு என்ன ஆகும், பரமனையே அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். இது வந்து நடைமுறை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ ஒருத்தன் வந்து பலவானா இருக்கிறான், ஒருத்தன் வந்து பலம் இல்லாமல் இருக்கிறான். நாளடைவில் இவன் பலவானமாகி அவன் பலமற்றவனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. ஏன்னா உலகியல் விஷயங்கள்ல நம்ம வந்து இப்போ இந்த பாக்ஸிங் போட்டி அல்லது கராத்தே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் பார்த்தோம்னா, இப்போ இந்த டைம்ல வந்து ஒரு டோர்னமெண்ட்ல ஒருத்தன் கலந்துக்கிறாங்க, ரெண்டு பேர் கலந்துக்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து ஜெயிச்சிடுறான் பலவானா, இன்னொருத்தன் தோல்வி அடைஞ்சிடறான். அடுத்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா அவன் வந்து இவனை ஜெயிச்சிடுவான், இவன் தோத்துருவான். அப்ப ஏன் போன தடவை அவன் பலவானா இருந்தானே, அப்ப அவன் ஏன் இந்த டைம் பலத்தை இழந்தான், அப்ப இவன் அவனை விட பலசாலியாக மாறிவிட்டான், அதனால அவனுக்கு பலம் குன்றி இவன் அவனை தோற்கடித்து விட்டான். இந்த நிலைப்பாடு இந்த உலகில நம்ம பார்க்கிறோம். அப்ப பிரம்மத்துக்கு வேறாக இன்னொன்னு இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப என்ன ஆகும்னா அது பிரம்மத்துக்கு எதிராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அது பிரம்மத்தை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு, அதுவே பிரம்மத்தை அடிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கூட உண்டாகிவிட வாய்ப்பு இருக்கு. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி இன்னொன்னு கிடையவே கிடையாது, அப்படி ஒன்று இல்லவே இல்லை, அதுதான் மாயா சக்தி என்பதாக நம்முடைய சாஸ்திரம் ஆணித்தரமாக அடித்து சொல்லுது. அப்ப அதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரம்மத்துக்கு வேறாக இன்னொன்று வந்ததுன்னா என்ன வேணா நடக்கலாம், அதை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. நம்முடைய சனாதன தர்மத்தின் வழி வந்த வேதாந்த சாஸ்திரம் அதை ஒப்புக்கொள்வதில்லை. இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அப்ப அவனுக்கு வேறாக இங்க எதுவுமே படைக்கப்படவில்லை. அப்ப இவன் வந்து எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுங்க, பிரம்மமே எப்படிங்க இப்படி உலகமா மாறிடுச்சா அப்படின்னு கேட்டா, அதையும் நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் ஒப்புக்கொள்வதில்லை. பிரம்மமே உலகமா மாறல, பிரம்மத்துடைய மாயா சக்தி ஆகிய மனோசக்தியை தான் இந்த உலகமாக விரிச்சு காட்டுது. ஆனா இந்த மாற்றம் மனதின் கற்பிதம், இது இருப்பது போல இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் மனசுதான் அப்படி உண்டாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. மனமற்ற நிலையில இங்க ஒண்ணுமே தெரியாம போயிடுது. அப்படி எப்படி நடந்ததுங்க, அதுக்கு என்ன சந்தர்ப்பம் அப்படின்னு கேட்டா, ஆழ்ந்த உறக்கத்துல இது ஒன்றுமே இல்லாம போயிடுது, இந்த உலகமே இல்லாம போயிடுது, கனவுல வேற உலகம் வந்துடுது. சரி வேண்டாம், கனவு உலகமும் வேண்டாம், இந்த ஆழ்ந்த உறக்கமும் வேண்டாம், ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல போயிருக்கிறவனை பாருங்க, அவனுக்கு இந்த உலகம் தெரியுமா? தெரியாது. ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்ப அவன் வந்து என்ன பண்றான், உயிர் இருக்குது, உடம்பு நல்லா தான் இருக்குது, கண்ணு பார்க்குது, காது கேட்குது, நாக்கு சாப்பிடுது, எல்லா வேலையும் செய்யுது, புலன்கள் எல்லாம் அருமையா வேலை செய்யுது, அவன் உயிரோடு இருக்கிறான். ஆனா அவனுக்கு உலகம் தெரியாது. ஏன்னா அவனுக்கு அந்த ஹார்ட்வேர் டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த சாஃப்ட்வேர் வந்து மனம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த மூளையை வைத்து கொண்டு தான் இயக்கத்துக்கு ஒவ்வொன்றையும் அனுபவமாக்குது புலன்கள் மூலமா. அப்போ அந்த மூளை டேமேஜ் ஆனதுனால இந்த மனம் ஒன்று ஆசைப்பட்டதுன்னா அந்த ஹார்ட்வேரை யூஸ் பண்ண முடியல, அப்போ பயன்படுத்த முடியாம போயிடுறதுனால அந்த ஆள் உயிரோடு இருந்தாலும் ஒரு பயனற்ற ஜடம் மாதிரி அவன் கிடக்கிறான். அப்போ அந்த அடிப்பட்ட மனிதன் வந்து எதற்கும் பயன்படாதவனாக மாறிவிட்டதுனால அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனை ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுது, கருணை கொலை பண்ணிடுது. அவனுடைய உறுப்புகளை விலை பேசி வித்துடுறாங்க. இவன் இனிமேல் பிரயோஜனப்பட மாட்டான், ஏன்னா உயிர் இருக்குது, ஆனால் அவன் வந்து இப்போ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைங்க, ஹார்ட்வேர் டேமேஜ் ஆகிடுச்சு. அவனுக்கு எல்லாம் வேலை செய்யும், கண்ணு பார்க்கும், காது கேட்கும், நடைப்பின மாதிரி இருப்பான், அவனை வச்சு என்ன பண்ணுறது, அதனால் இந்த பணத்தை வந்து ஒரு ரேட் போட்டு வித்துருங்க அப்படின்னு சொல்லி கிட்னி ஒரு ரேட்டு, ஒவ்வொன்றி ஒவ்வொரு ரேட்டு வித்துடுறாங்க. அப்புறம் அவங்கள வந்து கருணை கொலை பண்ணிட்டு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த உறுப்புகளை தானம் செய்த ஒரு வள்ளல் பிரான் மாதிரி மாற்றிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரெண்டு. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன நம்ம இந்த பாடத்திட்டத்தில் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, இது மாதிரி இந்த உலகம் வந்து மனதின் கற்பிதம்ங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான விஷயங்கள் நிறைய நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டதுனால அந்த புரிதலோடு நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இடத்துல வந்து இது மாதிரி ஏமாற்றங்கள் எல்லாம் ஏற்படாது. எந்த ஒரு ஏமாற்ற விஷயங்களும் போய் நம்ம சிக்க மாட்டோம், மயங்க மாட்டோம், நம்மளை யாரும் மயக்கவும் முடியாது. அதுதான் இங்கே சொல்லுது, அந்த பிரம்மமே உபாதான காரணமாகவும் இருக்கிறது, நிமித்த காரணமாகவும் இருக்கிறது. இதுக்கு வந்து நம்முடைய உபநிஷத்து என்னன்னா ஒரு விளக்கம் கொடுக்கும். ஒரு சிலந்தி பூச்சி அந்த சிலந்தி வலையை தன்னிடம் இருக்கின்ற எச்சிலினால உண்டாக்குது, வெளியிருந்து எந்த புறப்பொருள்களையும் எடுப்பது கிடையாது. தன்னிடத்தில் இருக்கின்ற எச்சில் மூலமாகவே சிலந்தி வலையை கட்டி அந்த சிலந்தி வலைக்குள்ள போய் இந்த சிலந்தியை உட்காந்து இங்கும் அங்கும் ஓடி ஆடி விளையாடி அது திருப்பி எப்பொழுது தனக்கு இந்த வலை தேவையில்லை என்று நினைக்கிறதோ அப்பொழுது மீண்டும் அது தன்னுள்ளேயே அந்த வலையை இழுத்துக்கொள்கிறது. அப்போ ஒரு வலையை பின்வதற்கு சிலந்தி பூச்சி எப்படி புறத்திலிருந்து எந்த ஒரு பொருளையும் பெறாமல் தன்னிடத்திலிருந்தே ஒரு வலையை படைத்து மீண்டும் அந்த வலையை தன்னுள்ளேயே இழுத்து கொள்கின்றதோ, அதுபோல இந்த பிரம்மம் தன்னிடம் தன்னுடைய மாயா சக்தியினால இந்த உலகத்தை படைத்து மீண்டும் அது தன்னுள்ளேயே இந்த உலகத்தை இழுத்து கொள்கிறது, அவ்வளவுதான். அப்போ மாயா சக்தியால் படைக்கப்பட்ட இந்த உலகம் பிரம்மத்திற்கு வேறாக இல்லை, ஏன்னா பிரம்மம் இருப்பதனால்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த உலகம் படைப்பதற்காக பிரம்மம் புறத்திலிருந்து எந்த ஒரு புறப்பொருள்களையும் பெறவே கிடையாது. ஏதாவது ஒரு பொருளை நான் எடுத்து இதில் இந்த உலகத்தை உண்டாக்குனேன்னு சொல்ல முடியுதுன்னா ஏன் சொல்ல முடியல, உண்மையிலேயே இந்த உலகம் இல்லை, இது ஒரு மாய உலகம், கற்பிதம். இப்போ மனதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு கனவு ஓடுது, கனவு உலகத்தை நீங்கள் படைக்கிறீங்க தூக்கத்தில். அந்த கனவு உலகத்தில் நீங்கள் ஒரு டூ வீலரில் போகிற மாதிரி கனவு காண்றீங்க, உங்கள் எதில் ஒரு பஸ் வர்ற மாதிரி கனவு காண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த பஸ்ஸுக்கு உண்டான ரா மெட்டீரியல் அந்த தகரம் அந்த டயரெல்லாம் வாங்கிட்டு வந்து பஸ்ஸை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணீங்களா, இல்லை டூ வீலர் மேனுஃபேக்சரிங் பண்ணீங்களா? எந்த ஒரு ரா மெட்டீரியலும் இல்லாமல் நீங்கள் கனவு காணும்போது இந்த பொருள்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கல உங்கள் கனவுல. அப்போ அந்த கனவுல இவ்வளவு பொருள்கள் படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களுமே எந்த புறப்பொருள்களும் இல்லாமல் உங்களால் கனவு உலகத்தை படைக்கப்படும் பொழுது பிரம்மத்தினால் ஏன் படைக்க முடியாது? அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா கடைசி அந்த பிரம்மமே நீங்க தான் தெரியும். நீங்க இதுதான் லாஜிக்கே. இப்ப இந்த விஷயம் என்னன்னா, இங்க வந்து நம்ம இவ்வளவு தூரம் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே வரோம், நம்மோட நம்ம ஒப்பிட்டு சொல்றோம், நீ தான் அந்த பிரம்மம்னு சொல்றோம், நம்மளால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. அப்ப என்ன மைண்ட் வந்து பிளே பண்ணுது, நான் அப்ப எப்படிங்க பிரம்மமாவே, நான் ஒரு சாதாரண ஆள் அப்படிங்குது. அப்ப நீ சாதாரண ஆளுனா கனவுல எப்படிப்பா இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை படைக்கிற, அங்க ரா மெட்டீரியல் இல்லாம நீ எல்லாம் படைக்கிறியா இல்லையா? கனவு உலகத்துல எத்தனையோ மரம் செடி கொடிகள் படைக்கப்பட்டிருக்கு, தார் சாலைகள் படைக்கப்பட்டிருக்கு, வாகனங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவு பொருள்களும் எங்கிருந்து உனக்கு கிடைச்சதுப்பா, எங்கிருந்து எடுத்த அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே எடுக்கல, சும்மா கற்பனை அது. அது மாதிரி இங்க பிரம்மமும் கற்பனையாகத்தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்கு. அது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது, ஆனா அறிவின் மூலமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம இந்த உலகத்தை வேறாக பார்த்து கொண்டு, நான் வேறு, இந்த உலகம் வேறு, இறைவன் வேறு என்பதாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அதுதான் இங்க அஞ்ஞானம். இதுல இருந்து நம்ம எப்ப விடுபட முடியுமோ அப்பத்தான் நம்ம மாயையினால் ஏமாற்றப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாயையிலிருந்து வெளிவந்துட்டோம்னு அர்த்தம். அப்ப மட்டும்தான் இந்த ஜகத்தை நம்ம சத்தியமாக பார்க்க மாட்டோம், இந்த உலகத்தை சத்தியமாக பார்க்க மாட்டோம். இல்லைன்னா நமக்கு இந்த உலகம் சத்தியமாக தோன்றுகின்ற வரையிலும் நம்ம மாயையினால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படி மாயையினால் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற வரைக்கும் சம்சாரம் நம்மை விட்டு நீங்காது, பிறப்பு இறப்புங்கிற சம்சாரத்திலிருந்து நம்ம விடுபட முடியாது. அப்ப அதுதான் இங்க சாஸ்திரம் ரொம்ப ஆணித்தரமாக சுட்டி காட்டி, உபனிஷதங்கள் எல்லாம் உதாரணம் காட்டி, இது மாதிரி பாடங்கள்லாம் இருக்குப்பா, இதை படிச்சுக்கோங்க, நீங்க பரமாத்மாவிற்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை, எல்லாமே அந்த பிரம்மத்திடமிருந்தா அவ்வளவு படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அப்ப நம்ம திருப்பி திருப்பி நம்ம மைண்டுக்குள்ள போய் ஏதோ இறைவன் அங்க மேல இருந்து ஏதோ படைச்சா, அதனாலதான் இத்தனை ஜீவராசிகள் உண்டாச்சு, அதனாலதான் இந்த உலகம் பரிணமித்தது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மனதின் கற்பிதம். அப்ப அப்படியெல்லாம் இங்க ஒன்றுமே இல்லை, நம்முடைய மனமே இத்தனையும் படைக்குது, கனவுல படைச்ச மாதிரி நனவுலையும் படைக்குது. அப்ப இந்த கனவுக்கும் நனவுக்கும் நமக்கு எந்த இடத்துல வித்தியாசம் புரியுதுன்னா, கனவு விட்டு நனவுக்கு வந்த பிறகு நான் கண்டது கனவு என்ற வித்தியாசம் தெரிவது போல, இந்த நனவ உலகத்துல நாம் எதுல எப்பொழுது இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும்னா, நமக்கு அந்த புரிதல் வரும்போது மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். புரிதல் வரலன்னா என்ன ஆகும்னா, இந்த கனவு உலகத்தை விட்டு நனவு உலகத்துல வந்து அந்த கனவு பொய்யின்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, இந்த நனவு உலகத்தை மரணத்துக்கு பின்னாடி பொய்யின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் மீண்டும் இதே கற்பனா உலகத்துக்கு நம்ம வந்துடுவோம். காரணம் என்ன, மனசு இருக்குல்ல, மனசு தான் அழியிலையே. அப்போ மனம் அழியாததுனால அந்த மனதனுடைய ஆசா பாசங்களுக்கு ஏற்ற மறுபிறவி நமக்கு வந்துடும், இன்னொரு உடம்பு மனசு எடுத்துக்கும். ஏன்னா மனசு அப்படித்தான் உடம்பை படைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் எப்படிங்க அது படைக்குது, அதுதான் மாயாசக்தி. இப்போ எப்படி அந்த தொப்பியிலிருந்து ஒரு முயலை கொண்டு வந்து காட்டுறான், அந்த தொப்பியிலிருந்து முயல் பிறக்குமா, தொப்பியை வந்து முயலை பெற்று எடுக்குமா, நடக்கக்கூடிய காரியமா? ஆனா அவன் முயலை கொண்டு வந்து காட்டுறான், திரும்பி தொப்பிக்குள்ளேயே கொண்டு போய் முயலை மறைக்கிறான். ஒரு மாயாவி எப்படி ஒரு தொப்பிக்குள்ளிருந்து முயலை படைச்சி தொப்பிக்குள்ளேயே முயலை மறைச்சி வச்சு காட்டுறானோ, அது மாதிரி இங்கு நாமும் இந்த உலகத்தை நம்முடைய மனதினால் படைத்து, மனதினால் அனுபவித்து, அதாவது மனதினாலேயே காத்து மனதினாலேயே அழிக்கிறோம். அப்ப இங்க உண்மையிலேயே ஈஸ்வரன் யார் அப்படின்னா, இந்த மைண்டு தான் ஈஸ்வரன். அப்ப இந்த மைண்டை வச்சு இந்த உலகத்தை வேடிக்கை பார்க்குறவன் யாரு, பிரம்மம், அதுதான் அறிவு. அப்போ நம்ம இடத்துல அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் பரிணமித்து கொண்டிருக்கின்றதுங்கிறத நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் இந்த மனமானது இவ்வளவு பிரம்மாண்ட உலகத்தை படைத்து விட்டது என்பதையும் புரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த புரிதல் நம்ம இடத்துல வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த பாடத்திட்டத்தில் முழுமையாக முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு அடையாளம். இது வராத வரைக்கும் இது போல இன்னும் எத்தனை பாடங்கள் நம்ம நடத்தினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுக்கிட்டே இருக்கலாமே தவிர பயன்படாது என்பதையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது 50வது சூத்திரத்தில் என்ன சொல்றாருன்னா, பிரம்மைவ சர்வ நாமணி ரூபாணி விவித்தானி ச கர்மான் யபி சமக்ராணி விபர்த்தீதி சுதிர்ஜகவ். இந்த உலகமானது நாமம் ரூபம் செயல்பாடுகள் ஆகிய மூன்றும் சேர்ந்ததுதான். எல்லா விதமான நாம ரூபங்களும் அந்த பிரம்மத்தையே குறிக்கிறது. மேலும் எல்லா விதமான செயல்பாடுகளும் பயன்பாடுகளும் அந்த பிரம்மனையே சார்ந்து இருக்கின்றது என்று இந்த உபனிஷத் கூறுகிறது என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. ஏன்னா இங்க வந்து இந்த உலகம் உண்டாக்கும் போது இந்த உலகத்துக்கு வந்து ஒவ்வொரு பெயரையும் உருவத்தையும் நாம தான் முடிவு செய்யறோம். அப்ப அந்த உருவத்தை நம்ம எப்படி முடிவு செய்யறோம்னு ஏற்கனவே நான் இதுக்கு ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஏன்னா இங்க படைப்பதெல்லாம் நாம தான் படைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது உங்களால ஏத்துக்க முடியல. எப்படிங்க இப்படிப்பட்ட உலகத்தை நம்ம படைக்க முடியுமா அப்படின்னா, இப்ப இந்த உலகத்துல நீங்க அன்றாட உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பேனாவை எடுத்துக்கோங்க, சாதாரண ஒரு பேனாவை எடுத்துக்கங்க. அந்த பேனா யார் படைச்சது? மனிதன் தானே படைச்சான். அப்ப மனிதன்கிற ஒரு அறிவாற்றல மேம்பட்டவன் பாருங்க, இந்த மாதிரி இங்க உள்ள ஃபில் பண்ணி இந்த மாதிரி எழுதுனா இது ஒரு பயன்பாட்டுக்கு நல்லா இருக்குமே, காகிதத்துல எழுதுறதுக்கு சௌரியமா இருக்குமேன்ட்டு அவனுடைய மயில் இறகை வச்சுக்கிட்டு இங்கே தொட்டு தொட்டு எழுதி கொண்டிருந்த ஒரு காலம் மாறி இன்று நம்ம இங்கே ஃபில் பண்ணி எழுதக்கூடிய ஒரு பேனாவை பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அது மாதிரி தொலைபேசி எடுத்துக்கங்களேன், அந்த காலத்தில் நம்ம ட்ரங்க் கால் புக் பண்ணி வெயிட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த காலம் மாறி இப்போ அந்தந்த செகண்டில் நம்ம வந்து நம்ம தெரிஞ்ச உறவினர்களோட அந்த வினாடிலேயே அந்த செகண்ட்லேயே எந்த நாட்டோட வேணால் நம்ம தொடர்பு கொண்டு பேசுகிற அளவுக்கு விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். அப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சியும் சரி, ஆதி மனிதன் வாழ்ந்த காலமும் சரி, இத்தனை மாறுபாடுகளும் இந்த உலகத்தில் எப்படி உண்டானதுன்னு நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ளே விசாரம் பண்ணி பாருங்களேன், உங்களுடைய மனதிலே விசாரம் பண்ணி பாருங்கள். ஆதி மனிதனாக நம்ம மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்ட காலமோ, நம்ம நெருப்பு கூட கண்டுபிடிக்காத காலத்திலையும் வாழ்ந்த ஒரு மனித சமுதாயமோ, இன்றைக்கு இவ்வளோ வளர்ச்சியோ எதன் அடிப்படையில் நம்ம இடத்துல உண்டாகி இருக்குன்னா அவ்வளவும் அறிவின் அடிப்படையில் தான் உண்டாகியிருக்கு. அப்போ இந்த மனித அறிவு தான் இவ்வளோ பிரம்மாண்டத்தை படைச்சிருக்கு. இதில் எத்தனை பொருள்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் சரி, அத்தனை பொருள்களும் மனித அறிவில் வெளிப்பட்டது தான். அப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ சரி நம்ம வெளியே இருக்கிற பொருள்கள்லாம் இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் மனித அறிவில் கண்டுபிடிக்கலாம், ஆனால் அப்போ இந்த கேலக்ஸி எப்படிங்க மனித அறிவில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கேலக்ஸிங்கிற விஷயத்தை நீங்கள் படைக்கவே இல்லை, படைத்ததாக மனது தான் கற்பித்து வச்சிருக்கு. ஏன்னா இப்போ கேலக்ஸியே இல்லைங்கிறத சாஸ்திரம் சொல்லும்போது உங்களால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா எப்படிங்க நான் இந்த பூமிங்கிற உருண்டையில் இருந்துட்டு இருக்கிற இத்தனை பொருளை படைச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் படைப்பே இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கு தான் மீண்டும் மீண்டும் சாஸ்திரம் என்னத்த உதாரணத்தை கொடுக்குது. நீ கனவு உலகத்துக்கு போகும்போது கேலக்ஸி எங்கப்பா போச்சு, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது கேலக்ஸி எங்கப்பா போச்சுன்னு கேட்குது. அப்போ நம்ம அதையும் மனதில் எடுத்துக்கிட்டு விசாரம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எல்லாமே மைண்டினுடைய பிளே தான், இங்கே எல்லாமே மனசு தான் படைக்குது. ஏன்னா மனம் வந்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கே உள்ள சிந்தனை ஆற்றலை பெருக்கி தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பேனாவை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா மயிலறக வச்சு முதல்ல ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருந்தான், இங்கே தொட்டு தொட்டு எழுதிக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு தோணுது, இந்த மயிலறக வச்சு தொட்டு எழுதுறதுக்கு போது ஒவ்வொரு முறையும் இங்கே தொட்டு தொட்டு எழுத வேண்டியிருக்குது, இந்த மயிலறகுக்குள்ளேயே நம்ம இங்கே நிரப்பிச்சு எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுறான். அப்போ அந்த மயிலறக வெட்டி அதுக்குள்ளே ஒரு தொலையை போட்டு அதுக்குள்ளே இங்கே நிறுத்தி பார்க்குறான், அது துரத்துறன்னு வெளியே வந்துடுது. அப்போ மொல்லமாக அதை வெளியே கொண்டு வரதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு முன்னாடி ஏதோ ஒன்று வச்சு அடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு வெளியே வர வச்சு எழுதி பார்க்குறான். அதனுடைய வெளிப்பாடு தான் நமக்கு இங்கு பெண்ணாக வந்தது. அப்போ உடனே அந்த இங்கு பெண்ணை கண்டுபிடித்து அதுக்கு முன்னாடி ஒரு நீடில் ஒரு நிப்பை போட்டு அப்போ அழகாக அந்த பேனாவில் இங்கு நின்று வெளியே வர்ற மாதிரி கண்டுபிடிச்சான். அப்புறம் இப்போ பால் பாயிண்ட் பெண்ணெல்லாம் கண்டுபிடிச்சான். அப்போ இந்த முன்னேற்றம், இந்த அறிவியல் முன்னேற்றம் மனிதன் எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறான், இந்த பரிணாம வளர்ச்சி எதில் நடந்தது? மனித உடலில் நடந்ததா? ஆதி மனிதனாக வாழ்ந்தப்போ அதே ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு கண்ணு இப்படியே தான் நம்ம இருந்தோம். இப்போ நம்ம இவ்வளோ நாகரீக மனிதனாக வாழ்ந்த பிறகும் அதே ரெண்டு காலு ரெண்டு கை ரெண்டு கண்ணு இப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் எதில் நடந்தது இந்த பரிணாம வளர்ச்சின்னா, அறிவில் தான் நடந்திருக்குது. வெறும் அறிவாற்றலில் நடந்திருக்கிற பரிணாம வளர்ச்சியை நம்ம கவனிக்கணும். அப்போ இங்கே பரிணாம வளர்ச்சியினுடைய முன்னேற்றத்தை நம்ம ரொம்ப ஆழமாக விசாரணை பண்ணி பார்த்தா, அப்போ இங்கே மனசு தான் இப்போ பரிணமித்து இவ்வளோ பிரம்மாண்ட உலகத்தை விரிவாக்கி கொண்டே போகுது. அப்போ அதனுடைய விரிவு தான் இங்கே எல்லையற்றதாக போய்கொண்டே இருக்குது, எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போயிட்டு இருக்குது, எங்கே போய் முடியும்னே சொல்ல முடியாது. இந்த மனித அறிவின் முடிவு இன்னும் என்னென்ன நடக்கும், எங்கெல்லாம் கொண்டு போய் முடியும்னே சொல்ல முடியாது. அப்படி போய்கிட்டு இருக்கு இந்த மனித அறிவின் வெளிப்பாடு. அப்போ அப்படி போய்கிட்டு இருக்கின்ற மனித அறிவின் வெளிப்பாட்டுக்கு ஆதாரமாக எது இருக்கிறதுங்கிறத யார் ஒருவன் விசாரணை செய்து பார்க்கிறானோ அவன் மட்டும்தான் அந்த மூலத்துக்கு திரும்புகிறான். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது, நீ எங்கிருந்து வந்தாயோ அந்த இடத்துக்கு நீ போகணும்னா அந்த மூலத்தை தெரிந்து கொண்டால் தான் போக முடியும், மூலத்தை தெரியாம போக முடியாது. அப்போ இந்த சாஸ்திரத்தை நம்ம ரொம்ப ஆழமா டெப்த்ல போய் விசாரணை பண்ணி பார்த்தா, அப்போ இந்த இவ்வளவு விஷயங்களும் படைப்பதற்கு ஒரு ஆதார சக்தி இருக்கு, அது இருக்கிறதுனால தான் இவ்வளவு விஷயங்களும் மனிதனால் படைக்கப்படுது. அப்போ அது என்ன சக்தியா இருக்கும்? ஒரு அறிவு சக்தியாகத்தான் இருக்க முடியும், அது மிகப்பெரிய பேரறிவாக இருக்க வேண்டும். அப்போ அந்த பேரறிவின் பெருமிதத்தில் இந்த உலகம் இவ்வாறு படைக்கப்பட்டிருக்குன்னா, அப்போ இந்த படைப்பு ஒவ்வொன்றும் நானே படைக்கப்பட்டேன், என்னாலேயே படைக்கப்பட்டது, மனிதனாகிய நானே தான் படைத்து நானே தான் அனுபவித்து நானே தான் அதை காப்பாற்றி அழித்து கொண்டிருக்கின்றேன். அப்போ இந்த படைப்பு பூரா என்னிடத்திலேயே ஏற்படுகிறதுங்கும் போது, அப்போ எனக்கு வேறாக இங்கே எதுவுமே இல்லைங்கிற அந்த பூரணத்துவம் நமக்குள்ளே எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. அந்த நிலைப்பாட்டுக்கு தான் இங்கே மைண்டு லிஃப்ட் ஆகணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இது வந்து புரிதல் மனசுக்கு கொடுக்காம மனசு லிஃப்ட் ஆகாது. இது லிஃப்ட் ஆகாம நீங்க வேற என்ன பயிற்சிகள் பண்ணாலும் நீங்க பிறவா பெருநிலையை அடைய முடியாது. ஏன் பிறவா பெருநிலையை அடைய முடியாதுன்னா, மைண்ட் இருந்துகிட்டே இருந்தா நீங்க பறந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா மைண்ட் தானே மீண்டும் மீண்டும் பரிணமித்து மேல்நிலைக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்ப இப்ப மனித அறிவில ஆறாம் அறிவு பரிமாணத்துல வந்து உயர்ந்து நிக்கிற இந்த அறிவு இதற்கு அடுத்த பரிமாணத்துக்குள்ள போகணும். இந்த அடுத்த பரிமாணம் ஏழாம் அறிவு பரிமாணத்துல அந்த பேர் அறிவை உணர்ந்து விட்டா முடிஞ்சது, வந்த வேலை நிறைவாகி விடுகிறது. அப்போ எந்த பரிணமித்த மனமானது அந்த ஏழாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள போய் நுழையுதோ அது தன் தனித்துவத்தை இழந்து விடுகிறது. அந்த தனித்துவத்தை அது இழந்து விடும்போது தான் அது அறிவோடு இரண்டரை கலந்து விடுகிறது. அப்ப அங்க இருப்பது அறிவு மட்டும்தான்றது அப்பதான் அதுக்கு தெரியும். அப்படி அது தெரிஞ்சுக்கிச்சுன்னா முடிஞ்சுது, வந்த வேலை முடிஞ்சுது. அது மீண்டும் எந்த ஆசா பாசங்களுக்கும் உட்படாது, எந்த தேவைகளும் அந்த மனதிற்கு இருக்காது. அந்த மனமே அந்த அறிவாக மாறிவிட்டதுனால அங்க மனமே இல்லாத நிலை உண்டாகி விடுகிறது. அந்த மனமற்ற நிலையில் தான் அந்த உடல் தனித்துவமான ஒரு உடல் எடுக்காது. அந்த மனசு வந்து ஒரு தனித்த உடல் எடுக்காது. அதுதான் இங்க மோட்சம், முக்தி, பிறவா பெருநிலை அப்படிலாம் சொல்லப்படுது. மற்றபடி இந்த உடம்பு மீண்டும் மீண்டும் வருவதற்கு காரணம் என்ன? இந்த மனசு தான். அதனால தான் நான் ஏற்கனவே தாய் மாணவர் பாடல் கூட உங்களுக்கு ஓமானமாக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்படிங்கிற தாய் மாணவர் பாட்டை ஏன் அடிக்கடி எடுத்து மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னா, இதை விட எளிமையை யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ அருமையாக அவர் எடுத்து சொல்லிட்டு போயிட்டார். இங்க என்னதான் நீ கோபத்தை தீர்க்கறதுக்கான என்ன பயிற்சிகளை வேணா செய்து நீ தியானம் பண்ணி தவம் பண்ணி கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் கூட, சினமிறக்க கற்றாலும் இல்ல நீ பயங்கரமான தவ ஆற்றல் பெற்று அட்டமா சித்திகளை பெற்றாலும் மனம் இறக்க கற்காவிட்டால் பராபரம் தெரியாதுல்ல. மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்படிங்கிறது. அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த பரமனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த தூய அறிவாக நாம் மாற வேண்டும் என்றால், நம்ம இடத்துல மனம் இல்லாமல் போக வேண்டும். அப்ப மனம் இல்லாம எங்க போவோம்? அந்த உயர் பரிமாணத்துல அது அறிவாக மாறிவிடுகிறது. ஏன்னா அறிவு மட்டும்தான் இருக்குது, மனம்ங்கிறது ஒண்ணு இல்லை. மனம்ங்கிறது ஒரு மாயை தான். அப்ப அந்த மாயையை நம்ம எப்ப புரிஞ்சுக்கிட்டு அந்த மனதிலிருந்து வெளியே வரமோ அப்ப நம்ம அந்த தூய அறிவாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் நம்ம இடத்துல மேலோங்கும் போதுதான் மனமற்ற நிலை உண்டாகும். அது வரைக்கும் நீங்க என்ன பயிற்சியை மனமற்ற நிலைக்கு நான் கொண்டு போறேன், நான் வந்து தியானம் பண்ணி மனதை நிறுத்துறேன், நான் யோகா பண்ணி மனதை நிறுத்துறேன், அல்லது ஒரு நல்ல பக்தி பாட்டு கேட்டு மனதை அப்படியே லயப்படுத்துறேன்னா ஒன்றும் நடக்காது. ஏன்னா மனம் இன்னொன்று பற்றுறதுனாலே அங்கே மனம் இருக்குன்னு அர்த்தம். எப்போ எதையுமே பற்றுலையோ அப்போ அங்கே அறிவாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் பற்றற்றான் பற்றிலை பற்றுக அப்பற்றை பற்றுக பற்றுவிடர் திருக்குறள். அப்போ இதெல்லாம் மகான்கள் வந்து ரொம்ப சூட்சமா ரகசியமாக நமக்கு பரிபாஷையில் சொல்கிறாங்க, நம்மளால புரிந்து கொள்ள முடியல. இது மாதிரி பாடத்திட்டங்களை வந்து புரிந்து கொள்றாலும் நம்ப முடிய மாட்டேங்குது, நம்பிக்கை இல்லை. அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஸ்ரத்தை வேணுங்குது. சாஸ்திரம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி பாடத்திட்டங்களை வர்றவங்களுக்கு கண்டிஷன் போடுது. நீங்க வருவீங்க, கதை கேட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு நீங்க கதை கேட்டு போறதுக்காக இங்க நாங்கள் இந்த பாடத்திட்டத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பாடத்திட்டத்தை வந்து வந்து பொழுதுபோக்குக்காக நேரம் போல ஒரு மணி நேரம் சினிமா பாக்குற மாதிரி வந்து இங்க பாடத்தை கேட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காகவா இங்க பாடம் எடுக்கப்படுது? அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, புரிதலுக்கு வரணும், அப்ப உங்ககிட்ட தகுதி வரணும்ப்பா. அந்த தகுதி தான் விவேகம், வைராக்கியம், சமாதி சக்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். அப்ப இந்த பண்புகள் உங்கிடத்துல மேலோங்கி இருந்தால் மட்டும்தான் இந்த பாடத்திட்டங்கள் உள்ள போய் வேலை செய்யும். இந்த பண்புகள் இல்லாதவன் இந்த பாடத்திட்டத்தை கேட்டான்னா படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அருமையா இருந்தது அப்படின்னு கதாநாயகி அருமையா நடிச்சான், வில்லம் பாருங்க சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஆஹா இந்த உபநிஷத் படிச்சேங்க ரொம்ப அருமையா இருக்கு, அந்த நசிகேதனும் யம தர்மராஜனும் பேசுனது வந்திருக்கு அந்த கட உபநிஷத்து ரொம்ப அருமை ரொம்ப அருமை அப்படின்னு அதை பத்தி பாராட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனா என்ன விஷயத்த சொன்னாங்கன்னு தான் தெரியாது, புரியலன்னு அர்த்தம். அப்ப இது மாதிரி பாடத்திட்டங்கள் படிக்கிறதுனால பலன் இல்லை. அதனால இங்க சாஸ்திரம் இந்த 50வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகமானது நாமம், ரூபம் மற்றும் செயல்பாடுகள் ஆகிய மூன்று விஷயங்கள் சேர்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லுது. அப்ப இங்க நாமம், ரூபம், செயல்பாடுகள் எப்படி சேர்ந்து இருக்குது? ஒரு பொருளை படைப்பதும் நாமளே, அந்த பொருளுக்கு பெயர் சூட்டுவதும் நாம தான். அப்போ அந்த பொருளை பயன்படுகின்ற செயற்படுகின்ற செயல்பாட்டிலே நம்ம ஈடுபட்டு அந்த பொருளையே ஒரு உருவத்தை கொடுத்து அந்த பொருளுக்கு ஒரு பெயரையும் கொடுக்குறோம் பாருங்க. அப்ப இந்த மூன்றும் சேர்ந்தது தான் இந்த உலகம். அப்ப இங்க அதை சுட்டி காட்டுது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, இந்த ஜகத்தானது பிரம்மைவ சர்வ நாமானி ரூபானி விவித்தானி சா. அப்ப இங்க செயல்பாடுகளும் சரி, பெயர்களும் சரி, ரூபங்களும் சரி, இந்த மூன்றும் சேர்ந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இந்த எல்லா விதவிதமான நாம ரூபங்களும், அப்படி விதவிதமாக நம்ம படைத்து கொண்ட பெயர்களாகட்டும் உருவங்களாகட்டும், அது பிரம்மத்தை தான் குறிக்கின்றது அப்படின்னு சொல்லுது. அது எப்படிங்க பிரம்மத்தை போய் குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தூய அறிவு இல்லாம இங்க ஒன்றுமே படைக்கப்பட முடியாது. அதான் நான் முன்னே சொன்னேன், ஒரு மயில் இறகை வச்சு ஒரு உதாரணத்துக்கு தான் அதெல்லாம் நான் சொல்றேன். ஏன்னா பெருசா நம்ம எடுத்து உதாரணம் கொடுக்க முடியாதுங்கிறனால எளிமையான உதாரணத்தை எடுத்து சொல்றேன். அந்த உதாரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ மாட்டிக்காதீங்க. ஒரு மயில் இறக இங்க்ல தொட்டு பேப்பர்ல எழுதி முயற்சி பண்ணுவதற்கும், அதை ஒரு பேனாவாக மாற்றி பேப்பர்ல எழுதி முயற்சி பண்ணுவதற்கும் எவ்வளவு முன்னேற்றம். ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு எழுதும் போது எழுத்துக்களை எழுதுவதற்கு தாமதமாகும். அதற்கு எழுத்துக்களை நம்ம எதிர்பார்க்கிற சைஸ்க்குள்ள கொண்டு வர முடியாம நிறைய டைம் எடுக்கும். அதுவே பேனாவா மாற்றின பிறகு எவ்வளவு கடன் 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 எழுதுறோம், ஒரு பேராகிராஃபை அழகா வேகமா எழுத முடியுது. அப்ப இந்த முன்னேற்றம் எங்கு நடந்தது? மனித அறிவுல தான் நடந்தது. அப்ப இந்த மனித அறிவு எதனுடைய அதிஷ்டானத்தில் இயங்குது? அந்த தூய அறிவின் அதிஷ்டானத்தில் இயங்குது. அப்ப அந்த தூய அறிவாகிய மாயா சக்தியே எப்படி படைக்குது இந்த உலகத்தை? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற பரிணாமத்தில் அப்படியே படைக்குது. அந்த ஒரு மனசையே நம்ம சனாதன தர்மத்துல வந்த ஞானிகள் தான் பிரிச்சு காட்டுறாங்க. ஒரு மனம்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி அந்த மாயா சக்தியை சாதாரணமா நினைச்சிடாதப்பா. அந்த மாயா சக்தியினுடைய பரிணாமமே எப்படி இருக்கு? மனமாக பரிணமித்து அதனுடைய அடுத்த லெவல் வந்து புத்தியாக விரிந்து அந்த விரிந்த விஷயத்தை வந்து சித்தத்துல சேகரித்து வைத்து அதை வெளிப்படுத்தி பார்க்குது பாருங்க. அதுதான் இங்க அகங்காரமா மாறுது. ஏன்னா நானுங்கிற அந்த ஈகோவில தான் அந்த அறிவாற்றல் வெளிப்பட்டு அதை படைச்சு காட்டுது. அப்ப இவ்வளவு பரிணாம வளர்ச்சி அந்த மனதில் நடந்துட்டு இருக்குன்னா, அந்த மாயா சக்தியில் நடந்துட்டு இருக்குன்னா, அத்தனைக்கும் அதிஷ்டானமாக அந்த அறிவு தான் இருக்குது, அந்த ஆன்மா தான் இருக்குது. அப்ப அந்த ஆன்மா மட்டுமே சத்தியம். அப்ப இந்த ஆன்மாவினால் படைக்கப்பட்ட இந்த ஜகத்து மித்தியா அப்படிங்கிறது நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த பாடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 50வது ஸ்லோகம் அதுதான் சுட்டி காட்டுது. அப்ப இங்க எல்லா பயன்பாடுகளும் செயல்களும் அந்த பிரம்மனை சார்ந்தே இருக்கின்றது என்றது உபனிஷத் சொல்லுது அப்படிங்கிறது இங்க சுட்டி காட்டுறாரு. அப்போ எப்படி பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது அப்படின்னா, அந்த பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்துல தான் இதெல்லாம் நடக்க முடியும். அந்த திரை வெள்ளை திரை இல்லைன்னா அங்க படம் ஓட்ட முடியாது. எப்பயுமே ஒரு விஷயம் வந்து, அதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் விளக்கம், நம்ம இப்படிதான் சொல்லுவோம். ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அது மாதிரி ஒரு இயக்கம் இருக்கணும்னா அதற்கு கீழே ஒரு ஆதார ஸ்தலம் இருக்கணும். அதுதான் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் கொடுத்தேன். இப்போ ஒரு ரயில் வந்து ரயில்வே தண்டவாளத்தில் ஓடணும் அப்படின்னா, அந்த ரயில் வந்து அசைந்து கொண்டு ஓடும், ஆனால் அதற்கு கீழே அசையாத ஒரு தண்டவாளம் இருக்கணும். அப்போ தான் ட்ரெயினானது ரயிலில் போக முடியும். அப்போ அது மாதிரி இங்கே ஒரு திரைப்படம் ஓட வேண்டும் என்றால் அங்கே ஒரு அசையாத திரை இருக்க வேண்டும். அசையாத திரை இருந்தால்தான் அங்கே அசைகின்ற பிம்பங்கள் உண்டாக்க முடியும். அதுபோல இங்கு அசையாத அறிவு, அசையாத ஆன்மாவின் அதிஷ்டானத்திலே அசைகின்ற மனம் இங்கு காணப்படுகிறது. இவ்வளவுதான் விஷயம். ரொம்ப சிம்பிள் லாஜிக். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஏதோ அசையாத விஷயமா சொல்றாங்களே, அது எப்படிங்க பிரம்மம் அசையாமல் இருக்குது அப்படின்னு கேட்டா, என்ற ஒன்று அசையாமல் இருக்கிறதோ அதனுடைய அதிஷ்டானத்தில் தான் மற்றது அசையவே முடியும். இப்ப ரயில் தண்டவாளம் அசைஞ்சா ரயில் என்னாகும்? அந்த ட்ரெயின் கமுந்துடும். அதே மாதிரி இங்க ரோடு சாலை இருக்கு, தார் சாலை இருக்கு. அந்த தார் சாலை அசையாம திடமா இருக்கிறதுனால தான் அந்த தார் சாலையின் மீது பேருந்து ஓடுகிறது. அப்ப வெளியே ஒண்ணு இயங்கணும்னா அசையாத பொருளுக்கு அதற்கு ஆதாரமாக இருந்தால்தான் அதன் மீது அசைகின்ற பொருள் இருக்க முடியும். அது மாதிரி இங்க அசையாத திரை இருந்தால்தான் அதன் மீது அசைகின்ற பிம்பங்களாகிய திரைப்படம் ஓட முடியுங்கிற இந்த ஓமானத்தை நம்ம எடுத்துக்கிட்டு, அந்த அசையாத அறிவின் அதிஷ்டானத்திலே அசைகின்ற மனம் இந்த உலகத்தை படைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற புரிதல் வந்துட்டா, இங்கு முத்துணிலை புரிகின்ற அந்த ஈஸ்வரனாகவும் நானே இருக்கின்றேன் நமக்கு புரிய வரும். அதுதான் நான் உங்களை வந்து அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள வர சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு எளிமையா அந்த சிக்னல் நான் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் அந்த இருமைகள் உங்களை விட்டு நீங்கிடும். அந்த இருமைகள் உங்களை விட்டு நீங்கின பிறகு நீங்க எந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, ஒருமை தன்மைக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், நான் அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்துல இங்க விரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இல்லை இங்க, அது மட்டும்தான் இருக்குது, நான் நான் இங்க நான் அபிமானித்துக் கொண்டிருக்கிற இந்த மனமான நான் இல்லை, உண்மையில் நான் யாரா இருக்கிறேன், அந்த தூய அறிவாக இருக்கிறேன்ங்கிற அந்த ரகசியம் வெளிப்படும், அதுதான் குக்யம். அப்ப இங்க நான் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நான் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறேன்ங்கிற அந்த விளக்கம் நமக்கு எங்க புரியும்னா, நீங்க தனித்தனியா பிரிச்சு இருமைகள்ல பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது, நீங்க இந்த பிறவி இல்லை இன்னும் பல பிறவிகள் எடுத்தாலும் நடக்காது. அப்ப எந்த பிறவியில எந்த ஒரு மனித உடல்ல உங்களுடைய புத்தி சக்தி மேலோங்கி இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் உள்ள போய் மனம் புரிந்து கொண்டு தன்னுடைய அறிவு பரிமாணத்துல அது மேல்நிலைக்கு வந்து, ஓ அந்த அறிவின் அதிஷ்டானத்துல நான் இயங்கி கொண்டிருக்கிறேன், பட் நான் ஐ எம் நாட் ஏ இண்டிவிஜுவல் மைண்டு, நான் காஸ்மிக் மைண்ட் அப்படிங்கிற புரிதல் வரணும், நான் ஒரு தனித்தமான விஎஸ்டி மனம் கிடையாது, நான் இந்த சமஷ்டி மனமாக இருந்து இயங்கிட்டு இருக்கிறேன், அப்ப இங்க எல்லா படைப்பும் என்னாலேயே தான் படைக்கப்பட்டு அனுபவிக்கமாகி கொண்டிருக்கின்றது, அப்ப எனக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லையா அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ள எப்ப ஆழமா வருதோ அப்ப இங்க எல்லாமே நானுங்கிறது தெரிய வந்துடும். அப்ப அது எல்லாமே நானுங்கிறது தெரிய வரணும்னா மனசு எந்த அளவுக்கு லிஃப்ட் ஆகணுங்கிறது தான் நான் உங்களுக்கு பல முறை பாடத்திட்டங்களை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு தான் அன்புங்கிற விஷயத்த கூட நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன், மகான்களே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்ந்து பழமொழி இருக்கு, அன்பே சிவம் என்று அறிகிறார் அப்படின்லாம் திருமந்திரம் இருக்கு, அது ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்களேன், எல்லாம் வந்து கடைசியில் எங்க கொண்டு வந்து முடியும்னா அந்த ஏக அறிவாகிய அந்த இறைவனை அறிவதற்கான ஒரு சூட்சமான பரிபாசையாக நமக்கு புரிய வரும், அதுதான் ஈஸ்வரத்தன்மை. அதனாலதான் நம்ம யோக சூத்திரம் படிக்கும்போது கூட அந்த ஈஸ்வரன் இடத்துல நீங்க உங்களை ஒப்படைச்சிருங்க, அதாவது ஈஸ்வர பிரணிதானத்வாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி அந்த ஈஸ்வரன் இடத்துல வந்து சரண்டர் ஆயிடுங்க. நம்ம ஏன் சொல்றோம், நமக்கு வேறாக இன்னொரு ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படிங்கிற மனோபாவம் ஃபர்ஸ்ட் வந்தா கூட பரவாயில்லை, இப்ப நான் தனித்துவமானவன்கிற அந்த ஈகோவில் இந்த மைண்ட் வேலை செய்யாம அந்த ஈஸ்வரன் இடத்துல தன்னை ஒப்படைச்சிட்டு அந்த ஈஸ்வரனே இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான், தன் தனித்துவத்தை இந்த மனசு இழந்துட்டா கூட போதும், அட்லீஸ்ட் அந்த லெவலாவது வந்துட்டா அப்ப ஈஸ்வர காரியம் நடக்குதுங்கிற அந்த புரிதலோட மனசு லிஃப்ட் ஆகி நிக்குது பாத்தீங்களா, அந்த பொசிஷன் என்ன பண்ணும்னா அந்த அறிவை காட்டி கொடுக்கும். அதனாலதான் ஈஸ்வர தன்மைக்கு வாங்க, ஈஸ்வர தன்மைக்கு வாங்கன்னு நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய பாடத்திட்டங்கள்ல வலியுறுத்திட்டே இருப்பேன். ஏன்னா இங்க வந்து நான் செய்கின்றேன் அப்படிங்கிற தனித்துவமான அகங்காரம் விஎஸ்டி மனமாக நாம் இருந்து கொண்டு விஎஸ்டி உடலாக நாம் இருந்து கொண்டு எதை செய்தாலும், பூஜை செய்தாலும் சரி யாகம் செய்தாலும் சரி மிகப்பெரிய தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அது அத்தனையும் நான் என்ற அகங்காரத்தின் அடிப்படையிலே நடந்து கொண்டிருப்பதனால அங்கு இருமைகள் இருக்கிறது, அங்கு இறைவன் இருக்க மாட்டான், இறைவன் பிரகாசிக்க மாட்டான். ஏன்னா அங்கு நான் ஒருத்தர் இருக்கிறேன் நான் பூஜை பண்றேன், நான் ஒருத்தர் இருக்கிறேன் நான் தவம் பண்றேன், நான் ஒருத்தர் இருக்கிறேன் நான் தியானம் பண்றேங்கிற அகங்காரம் இருமைகளாக நம் மனதில் இருக்கிறதுனால என்றைக்குமே இந்த மனம் வந்து விடுதலை ஆகாது. அப்ப மனம் எப்போ விடுதலை ஆகும்னா எல்லாம் ஒன்றே அது ஈஸ்வரனை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். அப்ப அவங்ககிட்ட ஒப்படைச்ச பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க நானுங்கிற அந்த தனித்துவத்தை இழந்துட்டீங்கன்னா எது நடந்தாலும் அது அப்படியே அக்செப்டன்ஸ் கொடுக்கணும், அதுதான் இங்க திதிக்சா. ஏன்னா அந்த சாதன சதுஷ்டயத்துல சொல்லிட்டே வருதில்ல, ஆறு பண்பு நலன்கள்ல சமாதி சட்க சம்பத்தியில வந்து என்னென்ன சொல்லுது, சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம்ங்கிற அத்தனை பண்பு நலன்களையும் நமக்கு ஏன் பாடத்திட்டம் ஆரம்பத்திலேயே போதிக்குதுன்னா அந்த புரிதல் மனதுக்கு மேலோங்க மேலோங்க இங்க ஒவ்வொரு விஷயமா நமக்கு அனுபவம் ஆகும். அந்த அனுபவம் நம்மளை எப்படி கொண்டு போய் நிறுத்தும்னா இங்க நானுங்கிற தனித்துவத்தை நான் இழந்து விட்டுட்டேன்னா அவ்வளவுதான், இங்க நானுங்கிற எப்போ அந்த தனித்துவத்தை நான் இழக்கிறேனோ அப்ப நான் ஒன்றாகி விடுகிறேன், அவ்வளவுதான். நான் ஏன் ஒன்றாக மாட்டேங்கிறேன் அப்படின்னா என்னை நான் தனியாக அபிமானிக்கிறதுனால தான் நான் ஒன்றாக முடிய மாட்டேங்கிறேன். எப்படி நான் என்னை தனியாக அபிமானிக்கிறேன் அப்படின்னா என் உடல் மீது உள்ள பற்று நான் அப்படிங்கிறது இந்த உடலாக நான் பார்க்கிறேன், அப்புறம் என்னுடைய ஜாதியின் மேல் உள்ள பற்று நான் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் இந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிற அபிமானம், அப்புறம் என்னுடைய கல்வியின் மீது உள்ள பற்று நான் இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன் நான் கலெக்டருக்கு படிச்சிருக்கேன் நான் அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்கேன் நான் என்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம படிப்பை நம்ம பிரதானமாக பார்க்குற அந்த அகங்காரம், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது மனசு, அப்போ எதற்கும் நம்ம கீழே இறங்க தயாரா இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிற சாமியார்கள் எல்லாம் என்ன நினைக்குது, அல்பமாக பார்க்குது, காவி வேட்டை கட்டிட்டு வந்து இதை கத்திக்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு என்ன அறிவு இருக்கு, நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் என்னுடைய அறிவாற்றல் என்ன, நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன் என்னுடைய அறிவாற்றல் என்ன அப்படிங்கிற ஒரு அகங்கார மனசு அவர்களெல்லாம் அல்பமா பார்க்குது. ஆனா அப்படிப்பட்ட ஞானிகளும் மகான்களும் விடுதலை ஆகி போயிடுறாங்க. ஆனா இந்த மனசு என்ன பண்ணுது, இந்த உடம்புல அகங்காரத்துல ஆடிட்டு அடுத்த உடம்புக்கு தயாராயிடுது. ஆடி முடிஞ்சு ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆடி அடங்கி அடுத்த உடம்புக்கு தயாராகி மீண்டும் வந்து ஆடுது. அப்ப இந்த மனசு இப்படிதான் உடம்பு எடுத்து எடுத்து வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த ஆட்டம் எப்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்குன்னா, நமக்கு நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம பிரச்சனை வந்துட்டா அப்பதான் நமக்கு இந்த வாழ்க்கையை வெறுத்து போகும். பிரச்சனைங்கிறது எப்படி வேணா வரலாம், உடல் ரீதியான நோயாக வரலாம், குடும்பத்துல பிரச்சனையாக வரலாம், கணவன் மனைவி உறவுல பிரச்சனையா வரலாம், குழந்தைகள் மூலமா பிரச்சனையா வரலாம். அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நிறைய பேருக்கு ஏன் வாழ்க்கை வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க அந்த துயரத்தின் எல்லைக்கே போயிடுறாங்க. போதும் இந்த வாழ்க்கை, இந்த உடம்புல வாழவே விரும்பல, இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் இவ்வளவு கஷ்டம், இந்த உடம்பு அழிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த உடம்பு அழிக்கிற சூசைட் பண்ற மனநிலை கூட மனசுக்கு தான் வருது. ஒருத்த உடம்பு அழிச்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. தன்னுடைய உடம்ப ஒருத்தன் அழிச்சுக்கணும்னா அதற்கு எந்த அளவுக்கு மனசு துணியணுங்கிறத நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். அதாவது தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது கோழைக்கு சாத்தியமாகாது. அந்த மனசு அந்த வீரத்தன்மைக்கு வரணும், தன்னை நான் இழக்க தயார், இந்த உடம்பை நான் இழந்துருவேன் போதும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமா அந்த உடம்பை அழிச்சுக்கிற துணிச்சல் வருதுன்னா அப்ப மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ நீங்க பாருங்களேன். அப்ப இதுதான் மனதனுடைய போக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மனதை நம்ம கையால தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சது. உலகத்தை வந்து நம்ம அப்படியே சாட்சியா வேடிக்கை பார்க்கலாம், வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இந்த உடம்பல்ல, நான் மனம் அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா வந்த வேலை முடிச்சுட்டு ஆனந்தமா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் சாட்சி பாவனைகளையும் வெற்று பார்வையிலும் இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ணலாம். இங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஓப்பனா சொல்ல போனா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு, இங்க ஒண்ணுமே இல்லை செய்யறதுக்கு. ஆனா நான் எதையாவது செய்யறேன்னு நினைக்கிறதே ஒரு அகங்காரம் தான், மனசனுடைய அகங்காரம் தான். பட் இந்த அளவுக்கு எத்தனை பேரால வர முடியும்னு கேட்டா, எத்தனையோ கோடியில் ஒருவன் தான் என்னை தத்துவார்த்தமாக உணர்கிறான் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில தெளிவுபடுத்திடுறார். அப்ப இப்ப எத்தனையோ பேர் வந்து இதை கத்திட்டு இருக்கிறமே அப்படின்னா, எல்லாம் டூல்ஸ் தான், அதுவே யூஸ் பண்ணுது. அந்த மைண்டை இந்த மைண்டை வச்சு பிளே பண்ணி எந்தெந்த மைண்டை லிஃப்ட் பண்ணணும்ட்டு அதுவே சூஸ் பண்ணி அதுவே அந்த பாத்துல கொண்டு போய் லிஃப்ட் பண்ணி விட்டுருது. அப்ப இப்ப நீங்க இந்த ஈஸ்வர பிரணிதானத்துவத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, அவன் அருளாலே அவன் தால் பணிந்துன மணிவாசக பெருமானுடைய பாடலுக்கும் பொருள் விளங்கும். ஏன்னா அவனுடைய அருள் இல்லாம அவனுடைய தாளை நம்ம பணிய முடியாதுங்கிறது எப்படின்னா, அந்த ஈஸ்வரனுடைய காஸ்மிக் மைண்டு தான் இங்க செப்பரேட் மைண்டா நமக்கு பிரிஞ்சு நான் நானுங்கிற ஈகோவில் ஆடிட்டு இருக்கு. அப்போ அந்த காஸ்மிக் மைண்டு தான் டிசைட் பண்ணுது, இந்த செப்பரேட் மைண்டா நான் என்னுடைய மைண்டா கன்வெர்ட் பண்றேன், ஏன்னா அதை பிரிஞ்சு போய் என்கிட்ட இருந்து விலகி நிற்குது, அதை நான் என்னோட சேர்த்திக்கிறேன் அப்படின்னு அதை எப்ப டிசைட் பண்ணுதோ அப்பதான் அந்த மைண்டுக்கு உண்டான புரிதல் அதை கொடுக்குது. அப்படி கொடுக்கறதுனாலதான் இப்ப இந்த பாட்ட திட்டத்துல ஒரு 30 பேர் இருக்கீங்க, இல்லைன்னா இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க? கோடிக்கணக்கான ஜனங்கள் வேண்டாம், இந்த குழுவிலேயே எத்தனை பேர் இருக்காங்க? 300 பேர் இருக்காங்கன்னா ஒரு 30 பேர் பாடத்தை வந்து படிக்கிறீங்கன்னா 10% கூட அங்க வரல. அப்ப நீங்க அதை கம்பேர் பண்ணி பாருங்களேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இந்த பாடத்திட்டத்துல வர முடியும் அப்படின்னா எல்லாராலையும் வர முடியாது. அப்ப இது அதுதான் முடிவு பண்ணும், அதுதான் முடிவு பண்ணி இந்தந்த மனதுக்கு விடுதலை கொடுக்கணும், அது இந்தந்த பிறவியில விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த டெசிஷன் அத்தாரிட்டி அதுக்கிட்டதான் இருக்குது. அதனாலதான் நானுங்கிற அந்த ஈகோவை நம்ம இழந்துட்டோம்னா, அந்த தூய அறிவாக நம்ம மாறிட்டோம்னா நம்ம கிட்ட எல்லாமே பவர் வந்துடும். ஏன்னா நம்ம அந்த பவர்ல இருந்து விலகி அஜ்ஞானத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்குதான் நான் கதையெல்லாம் கூட உதாரணம் நிறைய விளக்கியிருக்கேன். ஒரு அரச குமாரன் வந்து ஒரு கலைக்கூத்தாடியா போய் ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்கிற நிலையில அவன் எந்த செயலும் செய்ய முடியாது. ஆனா அவன் எப்ப அரசனாக மாறி தன்னுடைய அரசவையில வந்து உட்காந்துக்கிறானோ அவனுக்கு பவர் வந்துடும். அப்ப அவன் எதை வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி எப்ப வந்தது, அவன் அரசனாக மாறும்போது தான் வருமே தவிர, கலைக்கூத்தாடியா ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அரசன்னு தெரியாம, அரசகுமாரன் தெரியாம, ஒரு குறவனுடைய பையனா ரோட்ல கூத்தாடிக்கிட்டு இருக்கிற பையனுக்கு எந்த பவர் இருக்கும்? ஒரு பவர் இருக்காது. அப்ப அது மாதிரி இங்க மைண்டு கூத்தாடிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த மைண்டை வந்து அந்த கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம ரைஸ் பண்ணிட்டோம்னா, உயர்த்திட்டோம்னா, அந்த கான்சியஸ்னஸ் உடைய பவர் என்னன்னா அது எல்லை எட்டுறது, அதை வந்து வார்த்தைகளால் விளக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பவர்ஃபுல் நிலையில நம்ம இருந்து பார்த்தோம்னா, இந்த உலகம் வந்து திரைப்படம் மாதிரி தான் தெரியும், இங்க ஒன்றும் மாற்றம் பண்றதுக்கு இல்லைங்கிறது அப்ப புரியும். இப்ப மனசா இருக்கிறதுனால தான் நம்ம எதையாவது மாத்திடலாமா, இதை படைச்சிடலாமா, அதை உருவாக்கலாமா, எனக்கு ஒரு சமயம் சக்தி வந்துட்டா நான் தங்கத்தை உருவாக்கிட முடியுமா, நான் எனக்கு ஏதாவது சக்தி வந்துட்டா நான் அப்படியே காசு பணத்தை வேணுங்கிற அளவு கொண்டு வந்துட முடியுமான்லாம் மைண்டு பிளே பண்ணி பார்க்குது. ஆனா அந்த தூய அறிவு நிலையில வந்துட்டா இங்க எதுவுமே தேவையில்லைங்கிறதும் புரிய வரும். அப்ப எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற அந்த தூய அறிவுக்கு என்னத்தை கொடுக்கணும், அதுவே எல்லாமா இருக்குது. அதுக்கு எதையாவது போய் கொடுக்கணுமா? அதை இன்னொன்னு சார்ந்து அது வாழல, அதை சார்ந்து தான் இந்த மைண்ட் இருக்கு. ஏன்னா மனதை சார்ந்து அங்க அறிவு கிடையாது, அறிவை சார்ந்து மனம் இருக்கிறது அப்படிங்கிற புரிதல் வந்துட்டா நம்ம வந்த வேலை முடிஞ்சது அப்படிங்கறதுதான் இந்த உபநிஷத்தினுடைய சாரமாக பார்க்கப்படுது. அப்போ இந்த 50வது ஸ்லோகத்தோடு நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அப்போ இந்த உலகமானது நாமம் ரூபம் செயல்கள் ஆகிய மூன்றும் சேர்ந்தது தான்ங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த மூன்றும் படைத்தது மைண்டே தான், ஆனால் அதை படைப்பதற்கு ஆதாரமாக அந்த அறிவு இருந்ததுனால தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இத்தனையும் நாம ரூபங்களும் அந்த பிரம்மத்தையே குறிக்கின்றது. மேலும் எல்லா பயன்பாடுகளும் செயல்களும் அந்த பிரம்மத்தையே சார்ந்திருக்கின்றது, அந்த அறிவையே சார்ந்திருக்கின்றது என்பதாக உபனிஷத் கூறுகிறது என்று இந்த 50வது ஸ்லோகத்திலே ஆதிசங்கரர் தெரிவிக்கின்றார். நாளைய பாடத்தில் 51லிருந்து மீண்டும் தொடரலாம். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.